இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை, மாதவ சிவஞான யோகிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 11வது சூத்திரத்தை தொடங்கிக் கொண்டு சிந்திக்க வேண்டும். 11வது சூத்திரம், இதற்கு தோற்றுவாய் செய்து வருகின்றார்கள் உரையாசிரியர் மாதவ சிவஞானவர்கள். இஞ்ஞனம் 10வது சூத்திரத்தால் பெத்தத்தின் நின்று நீங்க பெற்றார்க்கு முத்தி பயன் பெறுமாறு வகுத்து கூறுதற்கு எழுந்தது 11வது சூத்திரம். முத்தி என்றது ஈண்டு தலைமை பற்றி சிவப்பேற்றின் கண் சிவப்பேற்றின் மேல் நின்றது. 10வது சூத்திரத்தில் முதல் நூல் சிவஞான போதத்தில் சொன்ன மாதிரி என்ன, மல மாயை தன்னோடு வல்வினை இன்றே, அது பெத்த நீக்கம். 10வது சூத்திரம், மும்மலங்களும் ஆன்மாவை விட்டு நீங்கி போதல், அது ஆன்மா பெத்த நிலையிலிருந்து விடுபடுகின்றது. அதான் 10வது சூத்திரத்தால் பெத்தத்தின் இன்று நீங்க பெற்றார்க்கு, அப்படி மும்மலங்களும் இருந்தும் மும்மலங்களிலிருந்தும் நீங்கிய அந்த ஆன்மாவுக்கு சிவப்பேராகிய பயனை விளக்கி சொல்ல வேண்டும். அந்த மும்மலங்களிலிருந்தும் நீங்கிய ஆன்மாவுக்கு சிவப்பேராகிய பயன் கிட்டும். அந்த பயன் கிட்டுகின்ற அனுபவத்தை பற்றி சொல்ல வருவது 11வது சூத்திரம். ஆக அனுபவத்தை சொற்களால் சொல்ல முடியாதே என்று நாம் கருதலாம். அனுபவம் என்பது அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் என்பது, அதாவது கேட்பவர்களுக்கு அந்த அனுபவம் வாய்க்கும்படியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த அனுபவம் இப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவம் என்ற அளவிலே சுட்டி காட்டலாம். ஆகவே பாச நீக்கம் 10வது சூத்திரத்திலே பெறப்பட்டது. ஆக அந்த 10வது சூத்திர நிலையிலே நின்று அப்படி பாச நீக்கம் பெற்ற அந்த ஆன்மாவுக்கு முத்தி பயனை வகுத்து கூறுவதற்கு எழுந்தது 11வது சூத்திரம். முத்தி நீங்க சொன்னது பதமுத்தி அன்று, முடிவான சிவப்பேறு, அந்த முத்தியை தான் இங்க 11வது சூத்திரத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அதான் முத்தி என்றது ஈண்டு தலைமை பற்றி சிவப்பேற்றின் மேல் நின்றது என்றார்கள். இப்பொழுது இந்த 11வது சூத்திர பாடலை பார்க்கலாம். காயம் ஒழிந்தார் சுத்தனாகி ஆன்மா காட்ட கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன் இத்தை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருப்பன் மாறாத சிவானுபவம் மருவிக்கொண்டே. இது 11வது சூத்திர பாடல். இதற்கு முதலடி காயம் ஒழிந்தார் சுத்தனாகி ஆன்மா என்று ஒரு தொடரை கொண்டுள்ளது. இந்த தொடரை உரிய இடத்தில் பின்னர் பொருத்தி காண வேண்டும். இதற்கு இந்த முதலடியிலேயே அடுத்த தொடர் இருக்கு பாருங்க, காட்ட கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு, இதனை முதலில் வைத்துக் கொண்டு பொருள் காண வேண்டும். அப்புறம் தொடர்ச்சியா பொருள் கண்டு இடையில அந்த தொடக்கத்தில் இருந்த காயமொழிந்தார் சுத்தனாகி ஆன்மாவை கொண்டு இணைக்கணும். ஆக இதற்கேற்பதான் சுவாமிகளுடைய பொழிப்புரை அமைந்துள்ளது. அதற்கிணங்க பதவுரையினை நமக்கு அருளி தந்துள்ளார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். குருமூர்த்திகளுடைய அந்த பதவுரையின் அடிப்படையிலே இப்பொழுது பதசாரமாக நாம் பொருள் காணலாம். காட்ட கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு, கண் எப்படிப்பட்டது, காணும் தன்மை உடையது என்று யாராவது சொன்னால் அது தூளமான விடைதான். நல்லா ஆழ்ந்து சிந்திப்போம் என்று சொல்வார்கள், கண் காணும் தன்மை உடையதுதான், ஆனா காட்ட காணும் தன்மை உடையது. கண்ணொளிக்கு கதிரவன் ஒளி காட்ட வேண்டும், என்ன இது ஒரு கருத்து. அது மட்டுமல்ல, கதிரவன் ஒளியே இருந்தாலும் ஆன்மா கண்ணை செலுத்த வேண்டும். ஆன்மா கண்ணை அங்குமெங்கும் செலுத்தினால்தான் ஆங்காங்கு உள்ள விடயங்களை அந்த கண்ணு காணும். ஆன்மா செலுத்தவில்லை என்றால் கண் என்ன செய்யாது, காணாது. ஆகையினால் அதுதான் சொல்கின்றார்கள், காட்ட கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு என்றால் பொதுவாக சொன்னார்கள், காட்டினால் காணுந்தன்மையுடைய கண்ணுக்கு. சரி, ஓர் உருவத்தை எப்படிங்கிறது சேர்த்துக்குவோம், ஓர் உருவத்தை. அப்புறம் என்ன சொல்றாங்க பாட்டில், ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல. பார்த்தீங்களா, உயிர் காட்டின்னு வருது. அதனாலதான் முதல்ல அப்படி சொன்னேன்னா, உயிரால் உயிர் காட்டினால் கண் ஒன்றை காணும். அதாவது உயிர் கண்ணுக்கு காட்டுதல் என்னன்னா கண்ணை ஆங்காங்கு செலுத்துதல், அதுதான் காட்டுதல். செலுத்தி ஆங்காங்குள்ள விடயங்களை அந்த கண் காணும்படி செய்தல். அந்த கண்ணை வாயிலாக கொண்டு உயிர் தான் காண்கின்றது. சரி, இப்ப பாருங்க, காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு, இது அப்படியே நமக்கு புரியுது. ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல. ஏயும் உயிர்னா பொருந்தியுள்ள உயிர், கண்ணோடு பொருந்தியுள்ள உயிர். பொருந்தியுள்ள உயிர் காட்டி கண்ணுக்கு ஒரு விடயத்தை காட்டி கண்டிடுமா போல. அவ்வாறு காட்டுதல் மட்டுமே அன்றி அந்த கண்ணொழியோடு உயிர் அறிவு கூட சென்று அவ்வுருவத்தை காணுதலும் செய்து உதவுமாறு போல. அப்படி கண்டிடுமா போலன்னா காண்டலும் செய்து உதவுமாறு போல என்று கொள்ள வேண்டும். இது பதவுரையின் அடிப்படையிலே நாம பார்க்கிற பொருள். ஏயும் உயிர் காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு அந்த கண்ணோடு பொருந்தியுள்ள உயிர் என்ன பண்ணுது, அந்த கண்ணானது ஓர் உருவத்தை காணும்படி அந்த உருவத்தை நோக்கி கண்ணை அது செலுத்துகிறது. உருவத்தை காணும்படி அந்த கண்ணை செலுத்துகிறது. செலுத்தி அந்த கண் அதனை காணும்படி செய்து கண்ணோடு சேர்ந்து அந்த உயிரறிவும் தானும் காண்கிறது. ஆக இப்போ கண்ணை செலுத்துகின்ற உயிர் என்ன பண்ணுது, கண்ணை விடயத்தை நோக்கி செலுத்தி அந்த கண்ணை அந்த விடயத்தை காணுமாறு செய்து அந்த கண்ணொழியோடு அந்த உயிரினுடைய அறிவும் சேர்ந்து அந்த விடயத்தை காண்கின்றது. அது மாதிரி தான் உயிரை செலுத்துகின்ற முதல்வனும், அதே மாதிரி தான் உயிரை செலுத்துகின்ற முதல்வனும். அதுதான் சொல்ல போறார் கண்டிடும் இல்லையா. உயிர் கண்ணுக்கு அப்படி காட்டி கண்டு வருதல் போல ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன். அதே மாதிரிதான் இறைவனும் சொன்னார், ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன். ஈசன் என்ன செய்வான், உயிருக்கு அது வினைக்கீடாக அறிய வேண்டிய ஒரு விடயத்தை காட்டி, அது கண் மூலமாகவும் காட்டலாம், செவி மூலமாகவும் காட்டலாம், எப்படினாலும் காட்டலாம். ஈசன் உயிருக்கு காட்டும்போது ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு புரிந்துணை கொண்டு கண்ணை சொன்னது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. உயிர் எப்படி கண்ணுக்கு ஒரு விடயத்தை காட்டி அப்புறம் அந்த கண்ணோடு சேர்ந்து அந்த உயிரும் அந்த விடயத்தை காண்கின்றதோ அதுபோல ஈசனும் உயிருக்கு அது வினைக்கீடாக அறியத்தக்க விடயத்தை காட்டி இல்லையா, அப்படி காட்டுவதோடு மட்டுமன்றி அந்த உயிர் அறிவோடு சேர்ந்து ஈசனும் என்ன செய்வான், அந்த விடயத்தை காண்பான், அதாவது அறிவான். அதாவது இதுவரைக்கும் இறைவன் உயிருக்கு அறிவித்து வருகின்றான்னு படித்தோம் அஞ்சாம் சூத்திர நிலையில. ஆக இறைவன் உயிருக்கு அறிவிக்கின்றான், விடயங்களை அறிவிக்கின்றான். இப்போ என்ன பதினோராம் சூத்திரத்தில், அப்படி அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் உயிரோடு சேர்ந்து இல்லையா, உயிருக்கு தான் எந்த விடயத்தை அறிவித்தானோ அந்த விடயத்தை உயிரோடு சேர்ந்து அந்த இறைவனும் அறிகின்றான் என்று ஒரு செய்தி இங்கு பார்க்கிறோம். ஆக இது முதல்ல கேட்கும் போது நமக்கு புதுமையா இருக்கும், அது எப்படி அறிகின்றானா, எப்படி அறிவிக்கின்றான்னா சரி, இறைவன் அறிவிக்கின்றான், உயிர் அறிகின்றது என்று அந்த அளவில் கொண்டு அது தெளிவாக இருக்கின்றது. இறைவன் உயிருக்கு அறிவிப்பதோடு மட்டுமல்ல அந்த உயிரோடு சேர்ந்து அந்த உயிர் அறிகின்ற விடயத்தை தானும் சேர்ந்து என்ன செய்கின்றான், அறிகின்றான் என்று சொல்கின்றான். அதுக்கு எடுத்துக்காட்டு தெளிவாக காட்டிவிட்டார்கள். கண்ணுக்கு உயிர் என்ன செய்து ஒரு உருவத்தை காட்டி காணுமாறு செய்து அந்த கண்ணோடு சேர்ந்து உயிர் அறிவும் அந்த உருவத்தை காண்கின்றதல்லோ, அதே போலத்தான் ஈசனும் உயிருக்கு ஒரு விடயத்தை அறியுமாறு அறிவித்து அவ்வுயிரறிவோடு சேர்ந்து தானும் அந்த விடயத்தை அறிந்து வருவான் என்று சொன்னார். ஆக இந்த கண்ணை எப்படி உயிர் செலுத்துகிறதோ, உயிர் செலுத்தி கண்ணுக்கு எப்படி அது காட்டுதலையும் செய்கிறது, கண்ணோடு சேர்ந்து உயிர் காணுதலையும் செய்கிறது, அதை மாதிரி தான் இறைவனும் உயிருக்கு விடயங்களை அறிவிக்கவும் செய்வான், உயிரோடு சேர்ந்து தானும் அறியவும் செய்வான் என்று அந்த அளவுக்கு கொள்வோம். இந்த செய்தியை விளக்கமாக முதல் அதிகரணம் தொடங்கும் பொழுது அந்த தொடக்க பாடலிலே உரையாசிரியர் தெளிவாக விளக்க இருக்கின்றார். அந்த செய்தியும் இங்கேயே குறிப்பிட்டார். பின்னால் ஒரு பாடல் வரும், அந்த பாடலோட தொடக்கத்தை சொல்லி அந்த பாடல் வரும்போது இதை விளங்க உணர்த்துகின்றோம் என்று உரையாசிரியர் சொல்லியிருக்கின்றார். சரி, இப்படி இறைவன் உயிருக்கு அறிவித்து அறிவிப்பதோடு மட்டுமன்றி உயிரறிவோடு சேர்ந்து என்ன செய்கின்றான், இறைவனும் அந்த விடயத்தை அறிந்து வருகின்றான். அப்படி உதவி செய்து வருகின்றான். கண்ணுக்கு உயிர் காட்டும் உதவியும் காணும் உதவி ரெண்டு உதவியும் செய்வது போல இறைவனும் உயிருக்கு விடயங்களை அறிவிக்கின்றான். உயிரோடு சேர்ந்து தானும் அறிகின்றான். அறிவித்தால் மட்டும் போதாதா? கூட சேர்ந்து இறைவனும் அறியணுமா? அப்படின்னா கூட சேர்ந்து அவன் அறிஞ்சாதான் இதுக்கு தெளிவான அறிவு அனுபவமே கிடைக்கும் என்பது பின்னால் விளக்கப்படும். சரி, அப்படி இறைவன் உயிர்களுக்கு விடயத்தை அறிவிப்பது காட்டும் உபகாரம்னு சொல்லப்படும். இது அது ஏற்கனவே நம்ம படித்தது. இறைவன் உயிர்களுக்கு விடயத்தை அறிவித்தல் காட்டும் உபகாரம். அப்புறம் உயிரோடு சேர்ந்து இறைவனும் அந்த விடயத்தை அறிதல், அது காணும் உபகாரம். இங்கே காட்டுதல்னா அறிவித்தல்னு பொருள், காணுதல்னா அறிதல்னு பொருள். அது இறைவன் உயிருக்கு விடயத்தை அறிவித்தல் காட்டும் உபகாரம், உயிரோடு சேர்ந்து அந்த இறைவனும் விடயத்தை அறிவான், அது உயிருக்கு செய்கின்ற காணும் உபகாரம். உயிரின் பொருட்டு தான் உயிரோடு சேர்ந்து இறைவன் அறிகின்றான், தான் இறைவன் தன் பொருட்டு அறியவில்லை. ஆகவே அதுவும் உயிருக்காக செய்கிற ஒரு உபகாரம் தான். ஆமாம், ஆகவே அது காணும் உபகாரம். இந்த இருவகை உபகாரங்களையும் முதல்வன் செய்து வருவதை போன 10 சூத்திரத்தில் சொன்ன மாதிரி மும்மலங்களும் நீங்க பெற்ற உயிர் தான் அறியும். இறைவன் உயிருக்காக இந்த ரெண்டு வகை உதவிகளையும் செய்து வருவதை மும்மலங்களும் நீங்க பெற்ற உயிர். இப்போ 11 சூத்திரத்தில் ஆன்மா எந்த நிலையில் இருக்கு? 10 சூத்திரம் பத்தாம் சூத்திர அனுபவத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு தான் 11 சூத்திரத்தில் உள்ள அனுபவம் இல்லையா? அப்போ 10 சூத்திரத்தில் பெத்த நிலை நீக்கம் சொல்லப்பட்டிருக்கு. மும்மலங்களும் நீங்க நிலையில் ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு முத்தி பேர் எப்படி இருக்கும்னு வகுத்து சொல்றதுக்கு இருந்தது தான் இந்த சூத்திரம் தோற்றுவாய் சொன்னாங்கல்ல. அப்போ அந்த மும்மலங்களும் நீங்க இருக்கின்றது ஆன்மாவுக்கு. ஆன்மா என்ன அறியுதுன்னா இறைவன் தனக்கு காட்டும் உபகாரத்தை செய்வதையும் காணும் உபகாரத்தை செய்வதையும் அறிகிறது. ஆமா, அது ரெண்டத்தையும் அறிவதனால இறைவன் மீது அந்த ஆன்மாவுக்கு அன்பு பெருகுகின்றது. தனக்காக இந்த இரண்டு பேருபகாரங்களை ஏற்றி வருகின்றானே என்பதை அந்த ஆன்மா அறிய அறிய, அதனை ஆய்ந்து அறிய அறிய இந்த ஆன்மாவுக்கு அன்பு மீதூறுகின்றது இறைவனிடத்துல. இத்தை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்ய, இத்தை இதனை இதனை இந்த உபகாரத்தை காட்டும் உபகாரம் மட்டுமன்றி காணும் உபகாரமும் செய்வத அந்த உதவியை ஆயும் அறிவுடையனாய், அதை ஆய்ந்து அறிவுடையனாய் இருக்க, அதை ஆராயக்கூடிய ஒரு அறிவு திறன் இப்ப தான் இருக்கு. ஏன்னா திருவருள் ஞானம், திருவருள் ஞானம் இந்த ஆன்மாட்ட முற்றிலுமாக கிட்டி இருக்கின்றது இந்த ஆன்மாவுக்கு. அதனால அந்த திருவருள் ஞானத்தால் இறைவன் செய்கின்ற உபகாரத்தை அறிந்து அதனால் இறைவன் மீது அன்பு செய்கின்றான். யாரு எப்படிப்பட்ட ஆன்மா அப்படின்னா, இந்த உடம்பே நீங்கிய பிறகு பரமுத்தி அனுபவத்தில் சுத்தனாக விளங்குற அந்த ஆன்மா இப்ப எப்படி இருக்கிறான்? இப்போ சீவன்மூர்த்தி நிலையில் இருக்கிறான். மும்மலங்களை நீங்கள் போய் சீவன்மூர்த்தி நிலையில் இருக்கிறான். இந்த இடத்துல தான் நம்ம வந்து காயமொழிந்தார் சுத்தனாகி ஆன்மா என்பதை கொண்டு வரணும். இறைவன் செய்கின்ற காட்டு உபகாரத்தையும் காண உபகாரத்தையும் யார் அறிந்து அன்பு செய்கின்றார்? உடம்பு நீங்கிய பிறகு பரமுத்தி நிலையிலே சுத்தனாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இப்போ உடம்போடு கூடியிருக்கின்ற இந்த சீவன்மூர்த்தி நிலையிலே எதை அறிகின்றான் என்றால், இறைவன் செய்கின்ற இரு உபகாரங்களையும் ஆய்ந்து அறிந்து இறைவனிடத்திலே அன்பு பெருக்குகின்றான். அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்தபடியாலே என்று சொன்ன, அந்நிலைமை இந்நிலையில் அடைந்தபடியாலே. அந்நிலைமைனா என்ன? அந்த காயம் ஒழிந்த பின் உடம்பு நீங்கிய பிறகு மலமற்று சுத்தனா பரமூர்த்தியில் இருப்பான் இல்லையே, அந்த நிலைமை இப்ப சிவன்மூர்த்தியிலேயே இந்த ஆன்மாவுக்கு கிட்டி விட்டது. உடம்பும் நீங்க பெற்ற பரமுத்தன் எப்படி தூய்மையானதான இருப்பானோ, இங்கே அவன் இவன் சொல்றதுலாம் ஆன்மாவை தான். உடம்பு நீங்கிய பிறகும் அந்த ஆன்மாவை ஒரு பேச்சு வழக்கு பற்றி அவன் சொல்றான். ஆன்மான்னா அது இதுதான் சொல்லணும், தமிழ் விளக்கு அதுதான். ஆன்மாவை ஆன்பாலில் சொல்வது வடமொழி வழக்கு, அகிரிமையாக சொல்வது தமிழ் வழக்கு. ஆக உடம்பு நீங்கிய பிறகு இந்த ஆன்மா எப்படி சுத்தமாக இருக்கும்? அந்த முத்தான்மா, எல்லா ஆன்மாவும் உடம்பு நீங்கினா சுத்தமாக இருக்கும் இல்லை? உடம்பு தான் நீங்கி இருக்கும், ஆனால் தூள உடம்பு விட தான் நீங்கி இருக்கும், சூப்பம் உடம்பு இருக்கும். வினைக்கீடாக அடுத்த பிறவி அந்த தூள உடம்பு அதே அந்த சூக்க உடம்புல இருந்து அடுத்த வினைக்கு ஏற்ப தூள உடம்பு வேற ஒரு தூள உடம்பு தோன்றும், அல்லது பூதாச்சார உடம்பு தோன்றி மேல் உலகத்துக்கு செல்லலாம். ஆகவே இந்த காயம் நீங்கி நான் மேற்கொண்டு பிறவி இல்லாதபடிக்கு உடம்பு நீங்கி பரமுத்தி நிலையை அடைந்து சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த சுத்தமான அனுபவத்தை, தூய அனுபவத்தை உடம்போடு கூடி இருக்கின்ற இந்த சீவன்முத்தி நிலையிலேயே பெற்றுவிட்டபடியினாலே பெற்றுவிட்டபடினாலே அதுதான் அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே அந்த தொடர்பு பொருள். அந்நிலைமைனா இதே பாட்டுல முதல் அடியில சொல்லியிருக்க, காயம் ஒழிந்தால் சுத்தனாக இருக்கக்கூடிய நிலைமை, அந்த நிலைமையை தான் அந்நிலைமை நீங்க சுட்டினாங்க. அந்நிலைமை அந்த அண்ணுங்கிற அந்த சுட்டு இருக்க, அந்த ஆங்கிற அகர சுட்டு, அது அருகில் உள்ளதுதான் சுட்டும். அதுக்கு வேற வேற மாதிரியான பொருள் சொன்னா அது பொருந்தாதுன்னு சீடவரையில சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இதே பாட்டுல சொல்லியிருக்கிற ஒரு செய்தி தான் அது சுட்ட முடியும். அதனால பொருத்தமா சொல்லணும்னா முதல்ல சொன்ன அந்த காயம் ஒழிந்தால் சுத்தனாக விளங்கக்கூடிய நிலை, அந்த நிலை காயம் காயத்தோடு, காயம் உடம்பு காயத்தோடு கூடி இருக்கின்ற இந்த சீவன்முத்தி நிலையிலேயே இந்த ஆன்மாவுக்கு கிட்டி விட்டது. ஏன்னா மும்மலங்களும் நீங்கிட்டது, போன சூத்திரத்திலே அந்த அனுபவம் பார்த்தோம், மும்மலங்களும் நீங்கி இருக்குது, உடம்பு மட்டும் நீங்காம இருக்குது. ஆனா அந்த உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் அந்த உடம்பாலும் ஆன்மாவுக்கும் எந்த பந்தமும் இல்லை, அது சிவன் வசம் இருக்கு இல்லையா. ஆகவே உடம்போடு கூடி இருக்கின்ற, உடம்பு இருக்கின்ற அந்த சிவன்முத்தி நிலையிலேயே இந்த ஆன்மாவுக்கு உடம்பு நீங்கினால் கிடைக்கக்கூடிய பரமுத்தி தூய நிலை கிட்டுவிட்டது. அதனால மாயமெல்லாம் நீங்கி இல்லையா, மலங்களால் விளையக்கூடிய அந்த விபரீத உணர்வுகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி அரண் மலரடி கீழ் இருப்பன், சிவபெருமானுடைய திருவடி மலர் கீழ் அந்த ஆன்மா இருப்பான். எப்படி இருப்பான், மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே, மாறாத உலக அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா. ஒரு பொருளால நேற்று கிடைச்ச அனுபவம் இன்னைக்கு வேற மாதிரியா கிடைக்கலாம், உலக அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா மாறாத அனுபவம் இது சிவானுபவம் தான், இன்பத்தை தன் மட்டுமே தருவார். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பார். அந்த மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டு, நீங்காத சிவானுபவத்தை பொருந்திக்கொண்டு, அந்த சிவானுபவமே தன் அனுபவம், சிவானுபூதியே சுவானுபூதியும் என்று சொல்வார்கள் எட்டாம் சூத்திரத்தில் ஒரு பாட்டில். இந்த சிவானுபூதியே சுவானுபூதியாக கொண்டு இல்லையா, சிவானுபவத்தையே தனது அனுபவமாக கொண்டுனா வேற பிராரத்த அனுபவம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா உடம்பு இருக்கிறதுனால பிராரத்த அனுபவம் இருக்குமோ அல்லது வாதனையாவது இருக்குமோ அப்படிம்பாங்க, ஒன்றும் கிடையாது. சிவானுபவம் ஒன்று தான் தனது அனுபவமாக கொண்டு வாழ்வான்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரு இடத்துல உரையாசிரியர் கொஞ்சம் விரிவாகவே விளக்கியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா, அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே, அதாவது உடம்பு நீங்கினா கிடைக்கக்கூடிய அந்த பரமுத்தி அனுபவம் இந்நிலையில், அந்நிலைமைனா உடம்பு நீங்கினால் கிடைக்கக்கூடிய பரமுத்தி அனுபவம், அதை ஏன் அந்நிலைமைனாரு, ஏற்கனவே ஒரு அடியில் இந்த பாட்டை சொல்லியிருக்காரு, காயமடைந்தால் சுத்தனாகின்னு. அதனால உடம்பு நீங்கினால் கிடைக்கக்கூடிய அந்த பரமுத்தி அனுபவம் அதுதான் அந்நிலைமை. இந்நிலையில், இந்நிலையில்னா உடம்போடு கூடியிருக்கின்ற இந்த சீவன்முத்தி நிலையிலேயே அடைந்த முறையினாலே, கிடைத்துவிட்டபடினாலே அந்த ஆன்மாவுடைய அறிவு இச்சை ரெண்டும் சிவபெருமான் திருவடியிலேயே தான் செல்லும், அறிவும் இச்சையும் வேற எங்கேயும் செல்லாது என்று ஒரு செய்தி அந்த இடத்துல சேர்த்திருக்காங்க. அறிவும் இச்சையும் அங்கேயே தான் செல்லும். எப்படி செல்லும், ஆன்மாவின் அறிவானது இறைவன் செய்கின்ற அந்த காட்டு உபகாரம் காணும் உபகாரம் இதை அறிவதிலேயே ஈடுபடும். பாசம் நீங்க பெற்ற ஆன்மாவின் அறிவு வேற எதையும் அறியாது. முதல்வன் தனக்கு செய்கின்ற காட்டு உபகாரம் காணுபகாரம் இதை ஆய்ந்து அறிவதிலேயே ஆன்மாவின் அறிவு ஈடுபடும். ஆன்மாவின் இச்சை அவன் இப்படி உதவி செய்கின்றானே அவனுடைய கருணை தான் என்ன என்று சொல்லி அவனுடைய கருணையை உணர்ந்து அவன் மீது அன்பு செய்வதற்கே அந்த இச்சையும் செல்லும். ஆக அறிவு இச்சையும் இப்படி இறைவன் திருவடியிலேயே ஒருவழிப்பட்டு நிற்பதனால சித்து பொருளுக்கு இருக்கும் அறிவு இச்சை அப்புறம் கிரியை தான் செயல், அந்த செயலும் அவன் திருவடியிலே தான் செல்லும். அது எப்படின்னா அதைத்தான் மாயமெல்லாம் நீங்கினாங்க. மாயமெல்லாம் நீங்கினா ஏன், அதாவது மலங்களால் விளையக்கூடிய விபரீத உணர்வை எல்லாம் அந்த ஆன்மாவின் கிரியை நீக்கி சிவானந்த அனுபவத்தை பெறுவதிலேயே ஆன்மாவின் கிரியை செல்லும். ஆகவே சீவன் முத்தனுடைய அறிவு இச்சை செயல் மூன்றுமே சிவபெருமான் திருவடி இடத்தில் தான் வந்து செல்லும். சிவபெருமான் திருவடி இடத்தில் தான் சீவன் முத்தனுடைய ஞானம் இச்சை செயல் மூன்று செல்லும். அதை எவ்வளவு விளக்கமா அந்த பாட்டு சொல்லியிருக்கு. சிவபெருமான் செய்கின்ற உதவியை அறிவதிலே ஞானம் ஈடுபடும், அந்த உதவியை அறிந்ததனால் அவன் மீது அன்பை பெருக்குவதிலே அந்த இச்சை ஈடுபடும். செயலானது மரணத்தினால் வரக்கூடிய விபரீத உணர்வுகளை போக்கிக் கொள்வதிலும், அப்புறம் முதல்வனுடைய அந்த முதல்வன் தரும் ஆனந்தத்தை அனுபவிப்பதிலும் அன்பானுடைய கிரியை ஈடுபடும் என்று அருமையாக சொன்னார்கள். இப்போ இந்த சுவாமியுடைய குருமூர்த்தியுடைய பதவுரையின் துணை கொண்டு இந்த பதசாரமான பொருளை பார்த்தோம். இப்போ சுவாமியுடைய பொழிப்புரை பார்க்கலாம். பொழிப்புரை: கண்ணிந்திரியம் ஓர் உருவத்தை காணும்படி உயிர் அத்துடனாய் நின்று காட்டுதல் மாத்திரையே அன்றி அக்கண்ணடியோடு கூட சென்று அவ்வுருவத்தை காணுதலும் செய்து உபகரிக்கும். காணுதலும் செய்து உபகரிக்கும். அதுபோல உயிர் ஒரு விடயத்தை அறியும்படி முதல்வன் உடல் நின்று அறிவித்தல் மாத்திரையே அன்றி. எப்படி சொல்றாங்க? உயிர் ஒரு விடயத்தை அறியும்படி முதல்வன் உடன் நின்று அறிவித்தல் மாத்திரையே அன்றி அவ்வுயிர் உணர்வோடு கூட அத்துவிதமாய் சென்று அவ்விடயத்தை அறிதலும் செய்து உபகரித்து வரும். அத்துவிதமாய் சென்ற உயிரோடு இரண்டர, தான் வேறு உயிர் வேறு என்ற பிரிப்பில்லாமல் உயிரோடு இரண்டர கலந்து உயிரறிவோடு சென்று இறைவன் அறிவும் என்ன செய்யும், அந்த விடயத்தை அறிதலும் செய்து உபகரித்து வரும், உதவி செய்து வரும். ஆகலான் எல்லா மலங்களும் பின் காயமுடு மாயும் என மேலை சூத்திரத்து இறுதியில் கூறியவாற்றால், மேலை சூத்திரம் பத்தாம் சூத்திரம், அதுல கடைசி பாடல என்ன சொன்னார், எல்லா மலங்களும் உடம்போடு உடம்பு நீங்கும் போது மல வாதனைகள் எல்லாம் நீங்கி போயிருன்னு சொன்னார் இல்லையா. அதுல சொன்னபடி, அது சொன்ன முறைமைக்கு ஏற்ப, காயமொழிந்தால் மும்மலங்களும் நீங்கப்பெற்று சுத்தனாவோனாகிய ஆன்மா, உடம்பு நீங்கினால் மும்மலங்களும் நீங்கப்பெற்று சுத்தனாவோனாகிய ஆன்மா, இதுதான் காயமொழிந்தால் சுத்தனாகிய ஆன்மாங்கிறதுக்கு பொருள். காயம் ஒழிந்தால் மும்மலங்களும் நீங்கப்பெற்று சுத்தன ஆவோனாகிய ஆன்மா முதல்வன் இஞ்ஞனம் அத்துவிதமாய் நின்று உபகரித்து வரும் உரிமையை கடைபிடித்து அறிந்து கொண்டு நிற்கப்பெறின். எப்படி உதவி செய்துட்டு இருக்கிறான், நமக்கு காட்டி கண்டு வருகின்றானே என்று அவன் செய்கின்ற உதவியை அறிந்து அந்த அறிவதிலே ஒரு உறுதியை கடைபிடித்து, இதை தவிர வேற எதையும் அறிய மாட்டேன் என்று அந்த அதையே நினைந்து அது உறுதியாக நிற்க பெற்றால், அத்தொடர்பு பற்றிய அம்முதல்வன் திருவடிகளை, அவனுடைய திருவருள் தான் இந்த உதவியை செய்து, அந்த திருவருள் தானே திருவடின்னு உருவம் பண்றோம், ஆகவே அந்த திருவடிகளை தலைப்படுதற்கண் இச்சை இடையராது நிகழும். தலைப்படுதல் பொருந்துதல், அந்த திருவருளையே பொருந்தி இருக்கணும் அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு இச்சை நிகழும். இதுதான் ஆன்மாவின் இச்சை திருவருள் வயப்படுதல். ஆன்மாவின் அறிவு திருவருள் செய்யற உபகாரத்தையும் நினைக்குது, அதனால அறிவும் திருவருள் வயப்படுது. சரி, அப்புறம் அஞ்ஞனம் அறிவு இச்சைகள் இரண்டும் பிரிதொன்று சேரல் இன்றி அவ் அத்துவித நிலை ஒன்றே பற்றி முதல்வன் திருவடிக்கண்ணவாய் ஒருங்கு நிகழவே. ஏன்னா இறைவன் ஏன் அத்துவிதங்கிற சொல்ல அப்பப்போ கையாளுறாங்கன்னா, இறைவன் உயிரோடு இரண்டர கலந்திருந்து கொண்டு, என்ன ஓமையை பாருங்க, உயிர் கண்ணோடு இரண்டர கலந்திருந்து கொண்டுதான் கண்ணுக்கு ஒரு விடயத்தை காட்டி கண்ணோடு சேர்ந்து தானும் அந்த உயிராகிய தானும் விடயத்தை கண்டு வருகின்றது. அது கண்ணோட அத்துவிதமா உயிர் கலந்திருக்க போய் தானே முடியுது. அதே மாதிரி இறைவனும் உயிரோடு அத்துவிதமாய் கலந்திருப்பதனால தான் உயிருக்கு ஒரு விடயத்தை காட்டவும் முடியுது, உயிரோடு சேர்ந்து அந்த விடயத்தை இறைவனும் காணவும் முடிகிறது. அதனால அந்த அத்துவிதமாய் கலந்து அவன் செய்கின்ற உதவியை இந்த உயிர் அறியும் போது அந்த அறிவு வந்து அதிலேயே அந்த உதவி மேலேயே அந்த அறிவு இருக்கின்றது, உதவியை சிந்திப்பதிலேயே அந்த அறிவு இருக்கின்றது. அந்த உதவி செய்வது குறித்து அவன் மீது அன்பை பெருக்குவதிலேயே இச்சையும் ஈடுபடுகிறது. இப்படி அறிவும் இச்சையும் அவன் திருவடிக்கன் ஒருங்கு நிகழுது. அதுதான் சொல்றாங்க, அஞ்ஞனம் அறிவு இச்சைகள் இரண்டும் பிரிதொன்றி சேரலின்றி, மற்ற உலக விடயங்கள் எதிரையும் சேருதல் இன்றி அவ் அத்துவித நிலை ஒன்றை பற்றி முதல்வன் திருவடிக்கண்ணவாய் ஒருங்கு நிகழவே. அறிவும் இச்சையும் இப்படி ஒருங்கு நிகழ்ந்தா அப்ப கிரியையும் என்ன செய்யும், திருவடிக்கண்ணன் நிகழணும். அதைத்தான் சொல்ல வராங்க. என்ன, காயம் ஒளிந்தபின் மலம் நீங்கி சுத்தனாய் நிற்கும் முறைமை, இதுதான் அந்நிலைமை. மூன்றாம் அடியில வரக்கூடிய தொடர் அந்நிலைமை. அதுக்கு பொருள் பாருங்க, அந்நிலைமைனா அந்த பரமுத்தி நிலைமைன்னு அர்த்தம். பரமுத்தி நிலைமை எப்படி இருக்கும், இந்த உடம்பே நீங்கி போய் அதனால எல்லா மலவாதனையும் நீங்கி ஆன்மா சுத்தனா இருக்கும், அதுதான் அந்நிலைமை. காயம் ஒழிந்தபின் மலம் நீங்கி சுத்தனாய் நிற்கும் முறைமை, காயத்தோடு நிற்பொழித்தானே கைகூட பெறுதலால், உடம்பு இருக்கின்ற இந்த சீவன்முத்தி நிலையிலேயே அந்த பரமுத்தி நிலைமை கைகூட பெறுகின்றது. ஆதலால் ஏனை கிரியையுமே, அறிவு இச்சையும் எப்படி திருவருள் வயப்பட்டு ஒற்றித்திருக்குதோ அதை மாதிரி ஏனைய கிரியையும், என்ன ஏனை கிரியையுமே எல்லா மலங்களையும் இம்மையை நீத்தொழித்து அவ் அறிவிச்சைகளோடு ஒப்ப ஒரு வழி கொண்டு அம்முதல்வன் திருவடியை தலைக்கூட பெற்று சிவானுபூதியே சுவானுபூதியாக கொண்டு வாழ்வன். கிரியையும் என்ன செய்யும், அறிவு இச்சை எப்படி திருவடியிலே நிலை பெற்றிருக்குதோ அதை மாதிரி இந்த ஆன்மாவனுடைய கிரியையும் திருவடியிலே நிலை பெற்றிருக்கும். திருவடி சார்புக்கு தடை செய்கின்ற மல விபரீதங்களை போக்கி அதை போக்குவதில் இந்த கிரியை ஈடுபடும். மேலும் அந்த சிவானந்த திருவடி தருகின்ற சிவானந்த அனுபவத்தை அனுபவிப்பதிலும் அந்த கிரியை ஈடுபடும். அப்போ அந்த சிவானுபவம் ஒன்றே தனக்கு அனுபவம், தனது அனுபவம் என்று அந்த ஆன்மா கொண்டிருக்கும் என்று அருமையாக சொன்னார்கள். இதுதான் பதினோராம் சூத்திரத்துக்கு சுவாமிகளுடைய பொழிப்புரை. ஆக இங்கே காணும் உபகாரம் மாத்திரே தான் ஆசிரியர் சொல்ல புகுந்தாராம். ஆனால் காட்டு உபகாரம் செய்த பிறகு காணும் உபகாரம் செய்யப்படுவது அந்த இயல்பு விளங்கணும். அதனால் ஏற்கனவே அஞ்சாம் சூத்திரத்தில் சொல்லப்பட்ட காட்டு உபகாரத்தையும் இணைச்சி இங்கே சொல்லியிருக்கிறார். காட்டு உபகாரம் காணும் உபகாரம் ரெண்டத்தையுமே சொல்லியிருக்கார். ஆமாம், காட்டு உபகாரம் ஏற்கனவே அஞ்சாம் சூத்திரத்தில் சொல்லப்பட்டது, இங்கே காணும் உபகாரம் மட்டும்தான் சொல்லணும். ஆனால் ஏன் சொல்லியிருக்காருன்னா அது ரெண்டையும் இணைச்சி சொன்னாதான் அந்த இயல்பு புரியும். அதுக்காக அதனால் அத்துவித நிலை விளக்குவதாகிய காணும் உபகாரம் மாத்திரையே ஈண்டு கூற புகுந்தார். இனிது விளங்குதற் பொருட்டு ஐந்தாம் சூத்திரத்தில் கூறி போந்த காட்டும் உபகாரத்தையும் அனுவதித்து உடன் கூறினார். அனுவதித்துனா மீண்டும் சொல்லி, அந்த அஞ்சாம் சூத்திரத்தில் சொல்லப்பட்ட காட்டும் உபகாரத்தையும் மீண்டும் இங்கே சொல்லி அதோடு இணைத்து காணும் உபகாரத்தை கூறினார். அப்பனா இனிது விளங்கும். சரி, ஈண்டு காணும் உபகாரம் மாத்திரையே கூறுதல் கருத்து. ஒரே ஆசிரியர் தான் சொன்ன கருத்தை ஒரு மேற்கோள் காட்டி நிறுவுகின்றார். இங்கே ஆசிரியர் சொல்ல வந்தது காணும் உபகாரம் மாத்திரை தான் என்பதற்கு இந்த நூலுக்கு முதல் நூலாகிய மெய்கண்ட தேவநாயனுடைய சிவஞான போதம் என்ன சொல்லுது அதை மேற்கோள் காட்டுறாங்க. முதல் நூலின் முதல் நூல் மெய்கண்டாருடைய சிவஞான போதம், அதுல உள்ளத்தை கண்டு காட்டல் அப்படின்னு சூத்திரத்துல தொடர் வருது. பதினோராம் சூத்திரத்துல உள்ளத்தை கண்டு காட்டல், அதுக்கு மெய்கண்டாரே என்ன பண்ணியிருக்கிறார், அதிகரணத்துல உரை சொல்லியிருக்கிறார். அப்ப எப்படி உரை சொல்லியிருக்கார், மேற்கோள் உரை எப்படி சொல்லியிருக்கிறாரு, உள்ளத்தை கண்டு காட்டல் சூத்திரத்துல கண்டுங்கிறது இருக்கு காட்டல்ங்கிறது இருக்கு. அப்ப காட்டு உபகாரம் காணு உபகாரம் ரெண்டும் சேர்ந்துதான் சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க காணு உபகாரம் சொல்வதுதான் கருத்து, அதை அதிகரணத்துல உணர்த்துறாரு. மேற்கோள்ல வச்சு பாருங்க மெய்கண்டார் எப்படி மேற்கோள் பண்ணியிருக்காரு அந்த இடத்துக்கு, அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது பண்ணியிருக்கிறார். அவனும் சிவபெருமானும் அவற்றது விடயத்தை, ஆன்மாக்களின் விடயத்தை, ஆன்மாக்களின் விடயத்தை ஆன்மாக்கள் உணரும் இல்லையா. ஆன்மாக்கள் மட்டுமின்றி அவனும் அந்த சிவபெருமானும் அவனும் அவற்றது விடயத்தை உணர்த்தும் என்றதுன்னு சொல்லலை, உணர்த்தி உணரும் அப்படின்னு சேர்த்தும் சொல்லலை, உணரும் என்றதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா காணும் உபகாரத்தை சொல்வதுதான் அங்கே கருத்து. காட்டும் என காட்டும் உபகாரம் ஏற்கனவே அஞ்சாம் சூத்திரத்தில் சொல்லியாச்சு. ஆனால் இங்கே சூத்திரத்தில் இணைச்சி சொல்லியிருக்காங்களே, ஏன்னா அது வந்து இனிது விளங்குதல் பொருட்டு தான். ஆகவே காணும் உபகாரம் சொல்வது தான் கருத்துங்கிறத சிவஞான போத மேற்கோளை காட்டி அருமையாக உரையாசிரியர் நிறுவியிருக்கின்றார். ஆகவே அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது என காணும் உபகாரம் மாத்திரையே வேறெடுத்துக்கொண்டு உரைத்த கண்ணளிப்புரையானும் உணர்க. மெய்கண்டார் செய்த அந்த அதிகரண உரையை கண்ணளிப்பு உரையுமாங்க. கரும்பை வந்து அப்படி கணுக்கணுவாக பிரித்திருப்பது போல சூத்திரத்தை ஒவ்வொரு கருத்து இருக்கக்கூடிய தொடர்களாக பிரித்து பிரித்து எடுத்து அந்த தொடர்களுக்கு பொருள் விளக்கமாக மேற்கோள் சொல்வது, அதனால கண்ணளிப்புரையுமாங்க. அதனால அது கண்ணளிப்புரையானும் உணர்கிறேன். சரி, காட்டும் உபகாரம் மாத்திரையே அன்றி அதன் பின்னாக உடன் நின்று காணும் உபகாரமும் வேண்டப்படும். இறைவன் காட்டு உபகாரம் மட்டும் ஆன்மாவுக்கு செஞ்சா போதாது, காணும் உபகாரமும் செய்யணும், ஆன்மாவுக்கு காணும் உபகாரமும் வேண்டப்படும் என்பது எவ்விடத்தும் என்னும் செய்யுளின் விளங்க காட்டுதும் ஆண்டு காண்க. இதைத்தான் அடியன் முதல்ல குறிப்பிட்டேன். எவ்விடத்தும் இறையடியை இன்றியமைந்து ஒன்றை அப்படின்னு ஒரு பாடல் தொடங்குது, பின்னால் வரும் இதே சூத்திரத்தில் முதல் அதிகாரத்தில் வரும். அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லும் போது அந்த காணு உபகாரமும் அவசியம் இறைவன் செய்யணும், நம்ம உயிருக்கு இறைவன் செய்கிற காட்டு உபகாரம் மட்டும் போதாது, காணு உபகாரமும் உயிருக்கு தேவை என்ற அந்த செய்தி அங்கு நங்கு விளக்கப்படும். ஆண்டு காண்க அந்த பாடலுடைய விளக்கத்தில் அதனை கண்டுகொள்கின்றான். ஆக இதில் காயமொழிந்தார் சுத்தனாகி ஆன்மான்னு தொடங்குச்சு. அதை வந்து முதல்ல அதுக்கு பொருள் காணாமல் எது கூட இணைச்சோம், இத்தை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்ய மூன்றாம் அடி கூட இணைச்சோம். காயமொழிந்தார் சுத்தனாகி ஆன்மா இத்தை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்யன்னு அப்படி கூட்டணுங்கிறது இந்த குறிப்பு மூலமாக தான் தெரிந்து கொண்டு அப்படி பதவுரை ஆசிரியர் குருமூர்த்திகள் கூட்டியுள்ளார்கள். இந்த குறிப்பை பாருங்க, காயமொழிந்தார் சுத்தனாகிய ஆன்மா இத்தை ஆயும் அறிவுடையனா என இயையும். இத்தைங்கிறது ரெண்டாம் அடியின் கடைசியில இருக்கு, அது இதனைன்னு பொருள்படும். இத்தை மெய்யன கருதி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இத்தைனா இதனை, இதனை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்ய. இதனை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்யனா யார் அந்த அன்பு செய்கிறான்? அதுக்கு தான் எழுவாய், காயமொழிந்தார் சுத்தனாகிய ஆன்மா. உடம்பு நீங்கினா மும்மல வாதனையும் மற்ற சுத்தனாக விளங்குவோனாகிய ஆன்மா. அந்த ஆன்மா இப்ப உடம்போடு கூடியிருக்கும் காலத்தில் என்ன பண்றான்? இறைவன் செய்கிற காட்டு உபகாரம் காணு உபகாரங்களை அறிகின்றான். அறிகிறதுனால அந்த பரமூர்த்தி அனுபவத்தை உடல் இருக்கிற அந்த சிவன்மூர்த்தி நிலையிலே பெறுகின்றான் என்று சொல்கின்றார். ஆகி என்றது பெயர். ஆகி எங்க இருக்கு? காயமொழிந்தார் சுத்தனாகி, அந்த சுத்தன் என்பது கூட ஆகின்னு இருக்கு. ஆகிங்கிறது பெயர். அப்படின்னா சுத்தனாகியில ஆகிங்கிறது பெயர். அப்ப எப்படி பொருள் கொள்ளணும்? சுத்தனாகிங்கிறதுக்கு சுத்தன் ஆவோன், அதான் உரையில பாருங்க. சுத்தனாகின்னு இருக்கிற இடத்துல பொருள் எப்படி எழுதுறாங்க? சுத்தன் ஆவோன், சுத்தனாகி. ஆகிங்கிறத வந்து எச்சமாக அங்க கொள்ளல, அது பெயர் சொல்லாக கொண்டு சுத்தனாவோன் என்று பொருள் சொல்லியிருக்கின்றார்கள்.